நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜனவரி மாதம் 13 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் காதி மற்றும் கிராம தொழில்துறையின் அதிகாரப்பூர்வ நாள்காட்டியில் காந்திக்கு பதிலாக இந்திய பிரதமர் மோடியின் படம் வெளியானது குறித்த சர்ச்சை,
ராஜாஜி, ஈவே ராமசாமி நாயக்கர், கே சந்தானம் போன்றவர்களெல்லாம் இருந்து, ஜே சி குமரப்பா போன்றவர்களெல்லாம் இருந்து உருவாக்கிய ஒரு ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்திலே காந்தியினுடைய இடத்தை வேறு யாரும் நிரப்பவே முடியாது. வேறு யாரும் நிரப்பினால் அது பெரிய வரலாற்று தவறு.
இலங்கையில் நிலவும் வறட்சி குறித்த சிறப்பு தொகுப்பு.
உள்ளிட்ட
செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கையை வாசிப்பவர் அறவாழி இளம்பரதி. சைப்ரஸ் தீவை மீண்டும் ஒன்றிணைக்கும் சாத்தியக்கூறான எந்த ஒரு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவும், கிரீஸ் தனது படைகள் அனைத்தையும் அத்தீவிலிருந்து விலக்கிக் கொள்ளாதவரை துருக்கி தனது படைகளை வட சைப்ரஸிலிருந்து விலக்காது என்று துருக்கி அதிபர் ரெஜிப் தாயிப் எர்துவான் கூறியிருக்கிறார். ஆனால் சைப்ரஸ் தீவில் துருக்கி எப்போது இருக்கும் என்றும், இந்த ஒப்பந்தம் வந்தாலும் அதற்கு உத்தரவாதம் கொடுப்பவராக துருக்கி இருக்கும் என்றும் இஸ்தான்புல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய எர்துவான் கருத்து தெரிவித்துள்ளார்.
Oradan tamamen Türk askerinin çekilmesi diye bir şey söz konusu olamaz.
ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவதற்கான நம்பிக்கையை பேச்சுவார்த்தைகள் ஏற்படுத்தி இருப்பதாகவும், ஆனால் தீவிலிருந்து துருக்கிய படைகள் வெளியேற வேண்டும் என்றும் கிரேக்க சைப்ரஸின் தலைவர் நிக்கோஸ் அனஸ்டாயிஸ் கூறியிருக்கிறார். துருக்கியில் கடந்த மாதம் குர்திஷ் தீவிரவாதிகள் செய்ததாக கூறப்பட்ட கொடூரமான தற்கொலை தாக்குதல் ஒன்றின் விசாரணையின் ஒரு அங்கமாக 5 படையினரை துருக்கி கைது செய்துள்ளது. கடந்த வியாழன்று நீதிமன்றம் ஒன்று 5 படையினரையும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டதாக அரசின் செய்தி நிறுவனமான ஆனடோலு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலானது மத்திய நகர கேசரியில் உள்ள ஒரு பேருந்தை குறிவைத்து நடத்தப்பட்டது. இதில் பணியில் இல்லாத 14 படையினர் கொல்லப்பட்டனர். மேலும் 50 மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள், பலியானவர்கள் மற்றும் கைது செய்யப்பட்ட 5 படையினர் அனைவரும் ஒரே இராணுவ தளத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. பிரபல கார் உற்பத்தி நிறுவனமான ரெனோ தனது டீசல் ரக கார்களில் மாசு வெளிப்பாடு சோதனைகளில் ஏமாற்ற முயற்சித்ததா என்பது குறித்த விசாரணையை பிரெஞ்சு அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். இந்த செய்தியை அடுத்து தொடக்கத்தில் ரெனோ நிறுவன பங்குகளின் மதிப்பு கடுமையாக சரிந்தது. பின் மீண்டும் அவைகளின் மதிப்பில் பெரும் பகுதியை எட்டின. ரெனோ நிறுவனம் மாசு வெடியுழல் குறித்த சட்டங்களை மதிப்பதாகவும், தன்னுடைய வாகனங்களில் எந்த ஒரு ஏமாற்றும் மென்பொருளையும் பயன்படுத்தவில்லை என்றும் அந்நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த வியாழனன்று தன்னுடைய சில டீசல் வாகனங்களில் மாசு கட்டுப்பாடுகளை மீறியதாக ஃபியட் கிறிசலார் கார் நிறுவனம் மீது அமெரிக்க அதிகாரிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். குடியேறிகளுக்கு சில நாடுகள் ஆதரவு தராததால் ஐரோப்பாவில் உள்ள குடியேறிகள் கடும் குளிரில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக ஐநாவின் அகதிகள் முகமை தெரிவித்துள்ளது. கிரேக்க தீவுகளில் பல வெப்பமடையாத கட்டிடங்களில் பலர் தங்கியுள்ளனர் என்றும், பல்கேரியாவில் குளிர் மற்றும் சோர்வு காரணமாக பல குடியேறிகள் இறந்துள்ளனர் என ஐநாவின் அகதிகள் முகமை கூறியுள்ளது.
We are concerned about some 1,200 males mostly who are staying.
ஐரோப்பாவுக்கு இட்டுச் செல்லும் பால்கன் பாதையில் உள்ள நாடுகள் குடியேறிகளை வரவிடாமல் தொடர்ந்து தடுப்பதாகவும், காவல்துறையினர் தங்கள் மீது வன்முறையை பிரயோகம் செய்ததாக சில குடியேறிகள் கூறியதாகவும் ஐநாவின் அகதிகள் முகமை கூறியுள்ளது. இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பை மொசூலிலிருந்து வெளியேற்றும் முயற்சியில் ஈராக் படையினர் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றமடைந்துள்ளனர். மொசூல் நகரத்தில் உள்ள டைக்ரஸ் நதி மீது அமைந்திருக்கும் நகரத்தின் கிழக்கு பகுதியை மேற்கு பகுதியோடு இணைக்கும் 2வது பாலத்தை சிறப்பு படைகள் அடைந்துவிட்டனர். மேற்கு பகுதியை இன்னும் IS தற்போதும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். தமிழகத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பிபிசி தமிழ் செய்தியாளர் முரளிதரன் தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினத்திற்கு நேரில் சென்று அங்குள்ள விவசாயிகளின் நிலையை கேட்டறிந்தார். விவசாயிகள் குறித்த சிறப்பு தொகுப்பு இது.
போய் பார்த்துட்டு வரன்ட்டு போனாங்க. நான் டீ குடிச்சிட்டு போங்கன்னு அவரை வற்புறுத்தி அந்த டீயை கொடுத்தா குடிச்சிட்டு போனவங்க தான் திரும்பவும் சாங்க ஒன்று வரலையும் சார். திரும்பி வரலையும் சார். நான் என்ன செய்வேன்?
மழையை நம்பி 3 ஏக்கரில் விவசாயம் செய்ய ஆரம்பித்து கருகி போன பயிர்களை பார்த்து வயல்காட்டிலேயே விழுந்து இறந்து போன செந்தமிழனின் மனைவி மல்லிகா இவர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஆழங்காத்தான் ஊராட்சியில் சுமார் 6 ஏக்கர் நிலம் இவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த முறை காவிரியில் தண்ணீர் திறக்கப்படாததால் மழையை மட்டுமே நம்பி கடன் வாங்கி 3 ஏக்கரில் விதைத்தார் செந்தமிழன். ஆனால் மழையும் பொய்த்து போகவே பாதியளவு விளைந்த பயிர்கள் கருக ஆரம்பித்தன. கடந்த ஜனவரி 2ஆம் தேதி பயிர்களை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வீட்டிலிருந்து சென்றவர் வயல்காட்டிலேயே நெஞ்சை பிடித்து கொண்டு சுருண்டு விழுந்து இறந்து போனார். இப்போது அவர் விவசாயத்திற்காக வாங்கிய கடன், டிராக்டர் வாங்கிய கடன் எல்லாம் அவரது குடும்பத்தின் மீது அழுத்திக் கொண்டிருக்கின்றன. 12ஆம் வகுப்பு படிக்கும் மகனையும் மாற்றுத்திறனாளியான மகளையும் வைத்துக்கொண்டு செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கிறார் மல்லிகா. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரியை நம்பியிருந்த 48,000 ஏக்கர் நிலங்களில் விவசாயம் செய்த விவசாயிகள் தற்போது பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆழ்துளை கிணறு வசதி உள்ளவர்கள் சிறிய அளவில் விளைச்சலை எடுப்பார்கள் என்றாலும் பெரும்பாலான விவசாயிகள் இந்த ஆண்டு பெரும் கடனைத்தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அரசு அறிவித்திருக்கும் நிவாரணத் தொகை களை எடுத்த செலவை கூட ஈடுகட்டாது என்கிறார்கள் அப்பகுதி விவசாயிகள்.
வீராணம் ஏரி சம்பந்தமா அந்த தண்ணியை நம்பி தான் இந்த விவசாயம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதுல வந்து ஏற்கனவே இருந்த மகசூல் இல்லை, நேரடி வித தெளிப்பு தான் செஞ்சு அது நல்லா பயிராகிற நேரத்தில் தண்ணீரும் இல்லாமல் மேலே மழையும் இல்லாமல் சுத்தமாக காஞ்சி போய் வறண்டு போச்சு. இது இன்றைய நிலைமை வந்து அதில் வந்து ஆடு மாடெல்லாம் மேய்ந்து வெட்ட வழியாகி போச்சு. இப்போது தான் அறிவிச்சிருக்கிறாங்க 5,465 ரூபா கொடுக்குறதா, அது வந்து விவசாயிக்கு போதாது. அது வந்து ஒரு களை எடுத்தது கூட அது அந்த காசுங்கிறது ஆகாது.
விவசாயம் பொய்த்து போனதால் வீராணம் ஏரி பாசனத்தை நம்பியிருந்த விவசாயிகளில் செந்தமிழன் உட்பட 2 பேர் இறந்து போயுள்ளனர். ஆனால் அரசு இந்த மரணங்களை விவசாயம் பொய்த்ததால் ஏற்பட்ட மரணங்களாக அங்கீகரிக்க மறுக்கிறது என்கிறார்கள் இப்பகுதி விவசாயிகள்.
அதில் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து இயற்கை பருவமழை பெய்ய காரணத்தால் விவசாயிகள் வந்து ஏக்கருக்கு 25,000 செலவு பண்ணி பூஜை ஓட்டி எல்லாம் செஞ்சு வெறுப்பு வரைச்சி எந்த விதமான ஒரு புண்ணிய புரோஜன் இல்லாத நிலைமைக்கு இன்னைக்கு வந்து விவசாயிகள் பூரா உயிருக்கு போகிற ஒரு நிலைமை இருக்குது. இந்த பயிர் 2 விவசாயி இறந்துருக்காங்க. அரசுக்கு தகவல் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை சம்பந்தமாக.
ஒரு போகம் கூட விளைவிக்க முடியாததால் நிலமற்ற விவசாய தொழிலாளர்களின் நிலை இன்னும் மோசமாக இருக்கிறது. அரசு செயலில் இறங்காவிட்டால் தாங்கள் பட்டினியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்கிறார் விவசாய தொழிலாளர் ஒருவர்.
கூலி வேலை செய்கிற எங்களுக்கு சுத்தமாக சாப்பாட்டுக்கு வழியில் வேலை இந்த பகுதியில் கிடையாது. அதனால் நாங்கள் விவசாயி பூரா பட்டினியாக தான் கடந்து சாகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு விவசாய கூலிக்கு ஒரு தகுந்த நிவாரணம் அரசாங்கம் வழங்கினாங்க தான் இந்த பகுதி காட்டுமன்னாடி பகுதியில் விவசாய கூலி வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாத சூழ்நிலை இருக்கு.
மழைக்காலம் முடிந்த பிறகு கடல் போல விரிந்து பறந்து கிடக்கும் வீராணம் ஏரி தற்போது காய்ந்து போய் கிடக்கிறது. வீராணம் ஏரியிலிருந்து செல்லும் கால்வாய்கள் பாதி தூர்வாரப்பட்டும் பாதி தூர்ந்து போயும் கிடக்கின்றன. வழக்கமாக இந்த காலகட்டத்தில் நெல் அறுவடையை முடித்துவிட்டு உளுந்து விதைப்பை துவக்கியிருக்கும் விவசாயிகள் சிறிய அளவில் கூட மழை பெய்யாததால் அதையும் ஒத்தி போட்டுள்ளனர். அரசு உடனடியாக செயலில் இறங்காவிட்டால் தங்கள் நிலை மிகவும் மோசமாகிவிடும் என்கிறார்கள் கடலூர் சிதம்பரம் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள்.
முரளிதரன் வழங்கிய தொகுப்பு அது. காதி மற்றும் கிராம தொழில்துறை ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ நாள்காட்டியில் இருக்கும் ராட்டை சுற்றும் மகாத்மா காந்தியின் புகைப்படங்களை மாற்றிவிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதே பாணியில் ராட்டை சுட்டுவது போல இருக்கும் புகைப்படங்களை அச்சிடும் முடிவு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நடவடிக்கை குறித்து தமிழ்நாடு காந்தி ஸ்மர்க் நிதியின் தலைவரும் மூத்த காந்தியவாதியுமான கே எம் நடராஜன் அவர்களிடம் கருத்து கேட்டார் மணிவண்ணன்.
இது தவறு. அந்த அவ்வாறு காலண்டரிலே மோடி அவர்களுடைய படத்தை போட்டது காதி கமிஷனுடைய அதிகாரிகள் அல்லது அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள். அது காதி கமிஷன் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மத்திய அரசாங்கம் உருவாக்கிய ஒரு கமிஷன். அதில் இருக்கின்ற சில அதிகாரிகளோ அல்லது உறுப்பினர்களோ மோடி அவர்களுடைய தயவு வேண்டும் என்பதற்காக அவருடைய படத்தை போட்டிருக்கலாம். இது மோடி அவர்களுக்கே இது தெரிந்திருந்தால் அவர் இதை கண்டிப்பார் என்று நான் நினைக்கின்றேன். கண்டிக்க வேண்டும், இல்லாவிட்டால் தப்பு, அது பெரிய தவறு. காந்தியை கதர் உலகத்திலே காந்தியை விட்டால் வேறு யாருமே கிடையாது. காந்தி தான் அதற்கு புத்துயிர் கொடுத்து நாடு முழுவதும் பரப்பியவர். அதில் எத்தனையோ பேரறிஞர்கள் ராஜாஜி, ஈவே ராமசாமி நாயக்கர், கே சந்தானம் போன்றவர்களெல்லாம் இருந்து, ஜே சி குமரப்பா போன்றவர்களெல்லாம் இருந்து உருவாக்கிய ஒரு ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்திலே காந்தியினுடைய இடத்தை வேறு யாரும் நிரப்பவே முடியாது. வேறு யாரும் நிரப்பினால் அது பெரிய வரலாற்று தவறு.
பிரதமராக இருப்பவர் நாட்டின் ஒரு நிர்வாகத் தலைவர். அவர் வந்து இந்த காதி என்ற இந்த பொருளை பிரபலப்படுத்துவதற்கு தானே அதை செய்வதாக காட்டினால் மக்கள் மத்தியிலே அது பிரபலம் அடையும் என்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் அதை செய்தோம் என்று அவர்கள் வாதிடலாம் அல்லவா?
வாதிடலாம். ஆனால் காந்தியடிகளை அகற்றிவிட்டு வேறு யாரும் அந்த இடத்தில் வந்து அதற்கு புத்துயிர் கொடுக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். அவ்வாறு புத்துயிர் கொடுத்தால் அது உயிரற்ற ஒரு படமாகத்தான் இருக்கும்.
ஆனால் பொதுவாக காந்தி கொண்டிருந்த காந்தி பின்பற்றிய சித்தாந்தத்துக்கும் பிரதமர் மோடி மற்றும் அவரது கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை சித்தாந்தங்களுக்கும் ஏதேனும் ஒரு ஒற்றுமை இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா?
உண்மை இல்லை. உதாரணமாக கம்யூனல் ஹார்மனி, சமூக நல்லிணக்கம், இதை பற்றி காந்தியடிகள் விரிவாக சொல்லியிருக்கிறார். அவருடைய உயிர் போனது இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக அவர் பாடுபட்ட நேரத்தில்தான். அதிலே பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு முழு எண்ணம் இருப்பது மாதிரி தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தனித்து இரு பிரிவினரையும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அதன் மூலம் வாக்குகளை வாங்கலாம் என்று எண்ணுகிறது தெரிகிறது. எனவே காந்திய கருத்துக்கும் அவருடைய கருத்துக்கும் தொடர்பு இல்லை. இந்தியா பிரிவது கூட சவர்கார் அவர்கள் முன்னாடியே சொல்லிவிட்டார். அதைத்தான் பின்னால் ஜின்னாவும் சொன்னார். ஆனால் இந்தியா ஏக நாடு, இந்து முஸ்லிம் ஒன்றாக வாழ வேண்டும் என்று கடைசி வரை சொன்னவர் மகாத்மா காந்தியடிகள். அவர் நாட்டை பிரிக்க வேண்டும் என்றால் என் தடவத்தின் மீது தான் பிரிக்க வேண்டும் என்று காந்தியடிகள் கடைசி வரை சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு காந்தியுடைய சித்தாந்தத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் பக்கத்தில் நிற்க முடியாது.
காந்தியவாதி கே எம் நடராஜன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் வறட்சி நிவாரணப் பணிகளில் முப்படையினரும் ஈடுபடுத்தப் போவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அறிவித்துள்ளார். இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
இலங்கையில் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பணிகளில் முப்படையினரும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று திருகோணமலை சீனன்குடா விமானப்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் வறட்சி நாடு முகங்கொடுத்துள்ள பிரதான சவால் என்றும் அவர் கூறினார்.
மமையே சந்தாவே நாவிக அகமுதா பைத்துமா சஹா ஆராக்ஷகல் ஏகாந்துமா சமக பவசுவா பிரதான வசேன்ம மேவனவிட்ட
நிவாரணப் பணிகளில் முப்படையினரை ஈடுபடுத்துவது தொடர்பாக பாதுகாப்பு செயலாளருடனும் கடற்படை தளபதியுடனும் நேற்று கலந்துரையாடியிருக்கின்றேன். மழை இன்மையால் ஏற்பட்டுள்ள வறட்சி நாடு முகங்கொடுக்கும் பிரதான சவாலாகும். மக்களுக்கு வேண்டிய நிவாரணம் வழங்க அரச அதிகாரிகளுடன் முப்படையினரையும் ஈடுபடுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றேன். குறிப்பாக வறட்சி நிலவும் மாவட்டங்களில் மக்களுக்கான குடிநீர் விநியோகம் ஏனைய நலன்புரி நடவடிக்கைகளில் அவர்களை ஈடுபடுத்த எதிர்பார்க்கின்றேன். தேவை ஏற்படும் பிரதேசங்களில் உணவு பங்களிப்பு போன்ற நடவடிக்கைகளுக்கான பொறுப்பையும் முப்படையினருக்கு வழங்க நான் எண்ணுகின்றேன் என்றும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன.
ஆர் உதயகுமார் வழங்கிய தொகுப்பு அது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் கொலை வழக்கு தொடர்பாக மாணவர்களின் பெற்றோரை விசாரணை செய்த காவல்துறை அதிகாரியை யாழ் நீதிமன்றம் ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மாணிக்க வாசகம்.
யாழ்ப்பாணம் கொக்குவில் குளப்பட்டி சந்தியில் கடந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி கொல்லப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவரின் பெற்றோரை அழைத்து விசாரணை செய்தமைக்காக மாங்குளம் காவல்துறை அதிகாரியை வரும் 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு யாழ் மாவட்ட நீதவான் எஸ் சதீஸ்கரன் அவர்கள் இன்று உத்தரவிட்டிருக்கின்றார். நள்ளிரவு நேரம் மோட்டார் சைக்கிளில் சென்ற இந்த மாணவர்கள் மீது வீதி சுற்றுக்காவல் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் ஒரு மாணவன் கொல்லப்பட்டார். துப்பாக்கிச் சூடு காரணமாக ஏற்பட்ட விபத்தில் மற்ற மாணவனும் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் அங்கு கடமையிலிருந்து 5 காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆயினும் காவல்துறையினர் முதலில் இதனை கொலை சம்பவமாக பதிவு செய்ய தவறியிருந்தனர். அது தொடர்பான விசாரணை உள்ளிட்ட ஏனைய விசாரணை அறிக்கைகளை நீதிமன்றம் கோரியிருந்தது. ஆனால் விசாரணைகளுக்கு பொறுப்பான புலனாய்வு காவல்துறையினர் அந்த அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை.
அப்படி அறிக்கை தாக்கல் செய்யாமை குறித்து கடுமையாக சிஐடியினரை எச்சரித்த நீதவான் விசாரணையை வேறு பக்கத்துக்கு திசை திருப்ப முயற்சிக்கிறீர்களா என்றும் அவர்களை பார்த்து வினவினார். இதுக்கு மேலதிகமாக அடுத்த தவணையில முல்லைத்தீவுக்கு பொறுப்பான சிரேஷ்டா போலீஸ் அத்தியட்சியர் மன்றில் தோன்றி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அவருடைய நடத்தை தொடர்பில்.
என இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணி கேசவன் ஜெயந்தன் அவர்கள் கூறினார். இந்த வழக்கு வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது.
மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.